தேவ சமூகத்தில் இந்த மாலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் கர்த்தருடைய வேதத்துக்கு நேராக திரும்புவோம். நாம் எல்லோரும் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சமீபத்தில் நம்ம தியானிச்சோம் இல்லையா? பொறுமை, சாந்தம், அதுக்கு ரிவர்ஸ்ல அடுத்த பக்கம் கோபம் என்பது சரியா இல்லையா? கோபம், கோபப்படலாமா? கோபப்படலாமா? நம் பொறுமையை பத்தி நம்ம சிந்திக்கிறோம், நாம் கோபப்படலாமா? கோபம் என்பது தேவனுடைய பார்வையில் எப்படி? கோபத்தை எவாஞ்சலின் சிரிக்கிறா, கோபம் ஒண்ணு, கோபத்தை நாம் எந்த விதத்திலே நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம்? கோபம் என்பது பாவம் என்று வேதம் ஒருபோது நமக்கு சொல்லல. கர்த்தர் நமக்கு அதை குறித்து வேதத்திலே எபேசியருக்கு எழுதுகிற நிருபம் 4:26 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுள். கோபத்தை ஆண்டவர் பாவம்னு நமக்கு சொல்லல. ஆனால் இந்த கோபம் என்பது என்னைக்குமே நியாயமான விதத்தில் வெளிப்பட வேண்டும். நியாயமான விதத்தில் கோபம் வெளிப்படும் பொழுது அது தவறு கிடையாது. ஆனால் நியாயமில்லாமல் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் தான் எரி நரகத்திற்கு பாத்திரன் அப்படிங்கிறார். சரி, இன்னைக்கு நம்ம கோபத்தை பத்தி விட்டுருவோம். நம்ம எதையுமே ஆண்டவர்கிட்ட தான் கற்றுக்கொள்ளணும். நம்ம எதையுமே ஆண்டவர்கிட்ட தான் கத்துக்கொள்ளணும். டைரக்டா அவர்கிட்ட கத்துக்கிறது தான் நமக்கு நல்லது. இன்னைக்கு கோபப்பட நம்ம கற்றுக்கொள்ள போறோம். எப்படி கோபப்படுறதுன்னு, சரியா, எப்படி எல்லாம் கோபப்படுறதுன்னு கத்துக்கணும். ஆண்டவர் அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு கோபம் வருமா? கோபம் வருமா? ஆண்டவர் கோபம் வருமா? பிதாவுக்கு கோபம் வருமா? இயேசு கிறிஸ்து கோபம் வருமா? வரும் இல்லையா? ஆண்டவருடைய கோபத்தை பார்த்தோம்னா நம்ம பயந்துருவோம். அவருக்கு வர்ற கோபத்தை பார்த்தோம்னா நம்ம பரவாயில்ல, நமக்கு இவ்வளவு கோபம் வரலையே அப்படி நம்ம நினைப்போம். அவ்வளவு கோபம் அவருக்கு வரும். சரியா, வாசிக்கலாமா? எபிரேயர் 12:28-29 எபிரேயர் 12:28-29
ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்,
அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்
பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள கடவோம். நம்முடைய தேவன்
பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரே. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த எபிரேய நிருபக்காரர் ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் நாம் ஆராதனை செய்யணும். நமக்கு ஒரு மகிமையான ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகினால் அவருடைய கிருபையை நம்ம பற்றி கொண்டு அந்த ராஜ்யத்தை நம்ம சுதந்தரிக்கணும். ஏன் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது என்றால் அவர் பட்சிக்கிற அக்னி, கன்சியூமிங் ஃபயர் என்று சொல்லி ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது. பட்சித்து விடுகிற ஒரு அக்னி, எதையும் சுட்டெரிக்கக்கூடிய அக்னியை போன்றவர். அப்படின்னா அது அவருடைய கோபத்தை காண்பிக்கிற ஒரு வார்த்தை. ஆகினாலே பரலோக ராஜ்யத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் தேவ கிருபை பற்றி கொண்டு ஆண்டவருடைய கோபத்தை கவனித்து எதிலெல்லாம் அவருக்கு கோபம் வரும் அப்படிலாம் பார்த்து நம்ம ஜாக்கிரதையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சரியா? அதனால இன்றைக்கு கர்த்தருடைய கோபம் என்னங்கிறது உங்களுக்கு வேதத்தில் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. இயேசுக்கு நீங்க ஒருவர் நினைக்கலாம், பிதாவாகிய தேவன், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னி அப்படின்னு, பிதாவாகிய தேவன் பயங்கரமான கோபம் உள்ளவர் அப்படின்னு நினைக்கலாம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? பிதாவாகிய தேவன் ரொம்ப கோபமாக அவர் செயல்பட்டார்லாம் நம்ம நினைக்கலாம். சரி, இயேசு கிறிஸ்து கிருபையுள்ள ஆண்டவர், கிருபையை பற்றி கொள்ள கடவுண்டு. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவருக்கு கோபம் வருமா கோபம் வராதா இல்லையா, அதை நம்ம பார்க்கணும். பைபிள் உங்களுக்கு ரெண்டு வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 3:5 வாசிக்கலாம். Mark 3:5
அவர்களுடைய இருதய கடினத்தை நிமித்தம்,
அவர்களுடைய இருதய கடினத்தை நிமித்தம்
அவர் விசனப்பட்டு,
அவர் விசனப்பட்டு
கோபத்துடனே,
கோபத்துடனே
சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து,
சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து
அந்த மனுஷனை நோக்கி,
அந்த மனுஷனை பார்த்து
உன் கையை நீட்டு என்றார்.
போதும், உன் கையை நீட்டு என்றார். இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப ஆலயத்தில் இருக்கிறார். அந்த ஜெப ஆலயத்திலே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் உட்கார்ந்திருக்கிறான். அந்த ஜெப ஆலயத்திற்குள் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, சில பரிசேயர்கள் போன்றவர்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க. இவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த ஓய்வு நாளிலே ஏதாகிலும் அற்புதம் செய்வாரானால் அவரை குற்றப்படுத்தலாம், அவரை பிடிக்கலான்னு காத்திருக்கிறாங்க. அப்பொழுது அவர் கேட்கிறாரு, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது ஞாபகம், எது நியாயம்னு கேட்கிறார். யாரும் வாய் திறக்கல, எதை திறந்தால் மாட்டிக்குவோம். அதனால வந்து அவர் அற்புதம் செய்வதற்கு அதுவே வாசல திறந்த மாதிரி ஆயிடும். அமைதியே இருதயத்தை கடினப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது கோபம். அங்கிருந்து அவங்கள ஒரு முறை முறைச்சார். எங்க ஜெப ஆலயத்துல, ஜெப ஆலயத்துல ஒரு முறை முறைச்சார் எல்லாத்தையும். சரியான கோபம் வந்தது. அப்படி பட்டவங்கள ஒரு முறை முறைச்சிட்டு அந்த மனுஷனை முன்னால கூப்பிட்டாரு. கூப்பிட்டு உன் கையை நீட்டு, நான் நீட்டிட்டான், சுகமாயிடுச்சு. அவர் அவ்வளவு கோபம் வந்த நேரத்திலே அவரால் அற்புதம் செய்ய முடிஞ்சது. இல்ல நமக்கு கோபம் வந்துச்சுன்னா அபிஷேகமே போயிடும் நமக்கெல்லாம். அதான் நம்ம கோபத்துக்கும் அவருக்கு கோபத்துக்குள்ள வித்தியாசம். நமக்கு கோபம் வந்தா இருக்கிற அபிஷேகம் எல்லாம் காணாம போயிடும். ஆனா ஆண்டவருக்கு இவ்வளவு கோபம் வந்தோம், அற்புதம் பண்ணாரு. கோபத்தோடு முறைச்சிட்டே அற்புதம் பண்றாரு. அப்ப இதுதான் கோபத்துல வித்தியாசம் இருக்குது. நம்ம கோபத்துக்கும் அவருடைய கோபத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம கோபம் மாம்ச கோபம், அதனாலதான் அபிஷேகம் போயிடுது, ஆவி போயிடுது. அவரு கோபம் ஆவிக்குரிய கோபம், அதனாலதான் அபிஷேகம் கூடுது. இல்ல அதான் கோபத்துல வித்தியாசம். நம்ம கோபத்துக்கும் ஆண்டவருடைய கோபத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, நம்ம மாம்சத்துல கோபப்படுகிறோம், அவர் ஆவியிலே கோபப்படுகிறார். அந்த ஜனங்கள் இருதய கடினத்தோடு இருந்ததை பார்த்த பொழுது இயேசு கிறிஸ்து கோபத்தோடு பார்த்தாரு. அவருடைய அபிஷேகம் அந்த கோபத்துல கூடுச்சு. அந்த மனுஷனை கூப்பிட்டு சுகமாக்கிட்டார். இது மாதிரி அல்ல, இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கு பைபிள்ல. யோவான் எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து 2 காணாம ஒரு கல்யாண வீட்டிலே அற்புதம் செய்யறார். அற்புதம் செஞ்சு நேரா எருசலேமுக்கு வராங்க இல்லையா. 2:14 இருந்து வாசிக்கலாம்.
தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி,
கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி
அவர்கள் யாவரையும்,
அவர்கள் யாவரையும்
ஆடு மாடுகளையும்,
ஆடு மாடுகளையும்
தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு,
தேவாலயத்திற்கு புறம்பே துரத்தி விட்டு
காசுக்காரருடைய காசுகளை கொட்டி,
காசுக்காரருடைய காசுகளை கொட்டி
பலகைகளை கவிழ்த்து போட்டு,
பலகைகளை கவிழ்த்து போட்டு
புறா விற்கிறவர்களை நோக்கி,
புறா விற்கிறவர்களை நோக்கி
இவைகளை,
இவைகளை
இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள்,
இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள்,
என் பிதாவின் வீட்டை,
என் பிதாவின் வீட்டை
வியாபார வீடாகாதிருங்கள் என்றான்,
வியாபார வீடாகாதிருங்கள் என்றார். இங்கே தேவாலயத்தில் ஆடு மாடு புறாக்களை விற்கிறாங்க, காசுக்காரர்கள் இருக்கிறாங்க. கயிற்றுனால ஒரு சாட்டையை உண்டு பண்ணினார். சாட்டை உண்டு பண்ணி ஆடு மாடுகளை அடித்து விரட்டினார். காசுக்காரருடைய பலகைகளை எல்லாம் தூக்கி அடித்தார். புறா விற்கிறவர்கள் எல்லாரையும் விரட்டி அடித்தார். எப்படி செஞ்சாரு? கோபத்தோடு தான் செஞ்சார். சிரிச்சுக்கிட்டே செஞ்சிருக்க மாட்டார். சிரிச்சுக்கிட்டே சாட்டை எடுத்து அடிச்சிருக்க மாட்டார். சிரிச்சுக்கிட்டே காசுக்காரருடைய பலகை தூக்கி அடிச்சிருக்க மாட்டார். சரியான கோபம் வந்தது. அவர் கோபம் கொண்டாலும் அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய கோபத்தில் எல்லாருக்குமே நியாயம் இருந்துச்சு. சரி, இன்றைக்கு இந்த தேவ கோபம் கத்தருடைய கோபம் அங்கங்கே வெளிப்பட்டிருக்குது. கத்தருடைய கோபம் அங்கங்கே வெளிப்பட்டிருக்குது. இங்கே ஜெபாலயத்தில் இருந்த ஜனங்கள் மேல் அவருக்கு கோபம் வந்துச்சு. அடுத்தது தேவாலயத்தில், எருசலேம் தேவாலயத்தில் இருந்த ஜனங்கள் மேல கோபம் வந்துச்சு. கத்தருக்கு அப்படி கோபம் பாருங்க, அந்த ஆலயத்தில் தான் வந்திருக்குது. ஜெபாலயத்தில் இருந்தவங்க மேல கோபம் வந்திருக்குது, தேவாலயத்தில் இருந்தவங்க மேல கோபம் வந்திருக்குது. இல்ல அப்ப இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். நம்மளும் யாரு? கர்த்தருடைய ஆலயம். ஆமென். அன்னைக்கு அந்த ஆலயத்தின் மேல அவர் கோபப்பட்ட மாதிரி இன்னைக்கு இந்த ஆலயத்தின் மேல ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? கோபப்பட்டுறக்கூடாது. சரியா? இப்ப ஆண்டவருக்கு, ஆண்டவர் நம்ம புரிஞ்சுக்கணும், அவருக்கு எங்கெங்கெல்லாம் கோபம் வரும் அது நமக்கு பார்த்துக்கணும். என்னைக்குமே நம்ம வந்து அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப ஒரு நபருக்கு திருமணம் நடக்குதுன்னு வச்சுங்க, ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா, அந்த குடும்ப வாழ்க்கை நல்லபடியா நடக்கணும்னா ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளணும். எது எது பிடிக்கும்னு புரிந்து கொள்றதை விட எது எது பிடிக்காதுன்ற ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளணும். அதுதான் முக்கியம். சிரிக்கிறீங்க. எது எதை பிடிக்கும்னு புரிஞ்சுக்கிறத விட எது எதை பிடிக்காதுன்னு புரிஞ்சுக்கணும். பிடிக்காதுன்னு புரிந்து கொள்ளும் போதுதான் அந்த குடும்பம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். எது செஞ்சால் கோபம் வரும் இல்லையா, அதை நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு நல்ல ரிலேஷன் இருக்கணும்னா, அவருக்கு பிடிச்சதை தெரிந்து கொள்வதை போல அவருக்கு பிடிக்காததையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு இருக்கணும். எதெல்லாம் நான் அவரை கோபப்படுத்திடுவோம் அதை நம்ம தெரிஞ்சாதான் அவரை கோபப்படுத்தாமல் நம்மால் ஜீவிக்க முடியும். ஆமென். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு வேகமா ஒரு 7 காரியம் சொல்ல போறேன். ஆண்டவரை கோபப்படுத்தின 7 சம்பவங்கள், கர்த்தரை கோபப்படுத்தின விஷயங்கள், எதெல்லாம் அவர் கோபம் அடைந்தார் அதை நம்ம பார்த்து நம்ம வாழ்க்கையில் இருந்த 7 விஷயத்திலையும் நாம் அவரை கோபப்படுத்தாமல் நம்ம ஜாக்கிரதையோடு ஜீவிக்க வேண்டும். அதை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கிங்க. உங்க வாழ்க்கையில் ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடாது. சரி, எடுத்துக்கொள்வோமா? ஃபர்ஸ்ட் யாத்திராகமத்தின் புஸ்தகம். எல்லாமே படை ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் எதெல்லாம் அவர் கோபப்பட்டார் என்பதை, அவருடைய நியாயமான கோபங்களை எல்லாம் நம்ம கவனிக்கலாம். 4 அதிகாரம், யாத்திராகமம் 4 அதிகாரம் 13-14 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
அதற்கு அவன்
ஆண்டவரே,
நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி
லேவியனாகிய ஆரோன்
உன் சகோதரன் அல்லவா?
அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன்.
உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான்.
உன்னை காணும்பொழுது
அவன் இருதயம் மகிழும். கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவரானாராம். மோசேயின் மேல கர்த்தருக்கு கோபம் வந்துச்சு. தம்முடைய அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசேயின் மேல் ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. ஏன் இங்க கோபம் வந்தது? இங்கே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். எகிப்தில் இருந்தாங்க. அதுல 400 வருஷங்கள், 30 வருஷத்தை தவிர்த்து 400 வருஷங்கள் அடிமைத்தனத்தின் உபத்திரவத்தில் இருந்தாங்க. அவருடைய அடிமைத்தனத்தின் வேதனையை கர்த்தர் கவனித்தார். அந்த வேதனையோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அவங்களை விடுவிக்க கர்த்தர் நினைச்சார். ஆகையினாலே அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்குள் இருந்து ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷன் மோசேயை ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொண்டார். இவனை கர்த்தர் உருவாக்கினார். முதல் 40 வருஷத்தில் கர்த்தர் அவனை உலக பிரகாரமாய் உருவாக்கினார். அந்த 40 வருஷத்தில் அவரை உலக பிரகாரமாய் இந்த மோசே உருவாக்கின பொழுது அவன் செஞ்சதெல்லாம் பட்டை துருவி ஒரு எகிப்தனை வெட்டி போட்டான். அது நடந்துச்சு. அதன் பிறகு பார்த்தார், இவனை இன்னும் நல்லா மோல்ட் பண்ணணும். அடுத்த 40 வருஷம் கர்த்தர் அவனை வனாந்திரத்திலே வைத்து ஆடுகளை மயக்க வைத்து பொறுமையையும் நிதானத்தையும் எல்லாவற்றையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்து ஜனங்களை மேய்ப்பதற்கு அவனை கர்த்தர் ரெடி பண்ணார். ரெடி பண்ணிட்டு அதன் பிறகு ஒரு நாள் ஓரேப் என்கிற கர்த்தருடைய பர்வதத்திலே அருகே அவன் தன்னுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு வரும்பொழுது ஒரு எரிகிற முட்செடியிலிருந்து கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி
அவனை தன்னுடைய ஊழியத்திற்கு தான் என்ன நோக்கத்தோடு அவனை உருவாக்கினாரோ அதற்கு அவனை கர்த்தர் அழைச்சார். அப்படி அழைக்கும் பொழுது மோசையுடைய ரியாக்ஷன் எதுவுமே சரி கிடையாது. ஆண்டவருக்கு அவன் கொடுத்த ரியாக்ஷன், கொடுத்த ரிப்ளை எதுவுமே சரி கிடையாது. அதுக்கு சில வசனங்கள் அப்படி காட்டுற பாருங்க. இந்த 4:11 வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா?
போதும். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனை கூப்பிடும் பொழுது முதலாவது அவன் சொல்லுகிறான் 10:1, நான் திக்குவாயும் மந்த நாம் உள்ளவன் அப்படிங்கிறான். அதற்கு கர்த்தர் அவனுக்கு சொல்றார், நான் பேச வைப்பேன். ஒவ்வொரு இடத்துல பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டே வராரு. முன்னாடி ஒரு வசனத்தை கூட வாசிக்க, 3 வாசிங்க. 3:13 வாசிக்கலாம். 3:11
அப்பொழுது மோசே தேவனை நோக்கி,
பார்வோனிடத்துக்கு போகவும்,
இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான்.
முதலாவது அவன் சொன்ன காரியம், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிக் கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம். ஏன்னா அவன் ராஜா, அவனுக்கு முன்னால போய் நின்று பேசி கூட்டிக் கொண்டு வர்றதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது ஆண்டவரே அப்படின்னா, கர்த்தர் அவனை அழைக்கும் பொழுது முதலாவது தன்னுடைய தகுதியின்மையை உணர்ந்து அவருடைய காலிகை ரிஃப்யூஸ் பண்ணான். நான் எம்மாத்திரம் முதல் காரியம். ரெண்டாவது என்ன செய்யறா பாருங்க, 13 வாசிங்க.
அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய், உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது, அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான்.
இரண்டாவது ஆண்டவர் அவனை அனுப்ப நினைக்கும் பொழுது, உம்முடைய நாமமே எனக்கு தெரியாத ஆண்டவர், அந்த ஜனங்கள் என்னிடத்துல காஸ் கொஸ்டின் பண்ணி யார் உன்னை அனுப்புனா அப்படின்னு கேட்டா எனக்கு என்ன சொல்ல தெரியும், எனக்கு நாலெட்ஜ் ரொம்ப குறைவு சொல்லி மறுபடியும் தட்டி கழிக்க பார்த்தான். 3 பாருங்க, 4:1 வாசிக்கலாம்.
அப்பொழுது மோசே, அவர்கள்
என்னை நம்பார்கள்,
என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றார்.
இது எப்படி உனக்கு தெரியும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்கன்னு? ரொம்ப அழகா ரெஃப்யூஸ் பண்றான். என்ன நம்ப மாட்டாங்க, கர்த்தர் உனக்கு தரிசனமாகலன்னு சொல்லிடுவாங்க. இவனே எல்லா டைலாக்கும் அவங்க பேச வேண்டிய டைலாக் எல்லாம் இவனே பேசிடுறான். இப்படி எல்லாம் பேசுவாங்க, இப்படி எல்லாம் சொல்லி ரெஃப்யூஸ் பண்றான். கடைசியில 4:10 வரும்போது கடைசியில் எல்லாத்தையும் உச்சகட்டமாக, எனக்கு திக்குவாயி மந்த நாவு, என்னால் பேச முடியாதுன்றான். திரும்ப கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவன் அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டே வரான். தேவையற்ற எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே வர, மாத்தி இதல்ல, என்னால் இத முடியாது அத முடியாது, ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை செய்வதற்கு தட்டி கழித்துக் கொண்டே வருகிறான். அங்கதான் ஆண்டவருடைய கோபம் அவன் மேல் வந்தது. புரியுதுங்களா? ஆண்டவர் நமக்கு, உண்மையா சொல்றேன், அவருக்காக வாழ்வதே பெரிய பாக்கியம். அவருக்காக ஒரு காரியத்தை செய்வது அதை விட பெரிய பாக்கியம் இல்லையா? இதெல்லாம் நம்ம ஏதோ நம்ம அவருக்கு செய்யற வேலை கிடையாது, நமக்கு கிடைக்க அரிதான ஒரு ஸ்லாக்கியம். இது கிடைக்காது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்துல எவ்வளவு பெரிய படிச்ச மனுஷனா இருக்கலாம், பெரிய பணக்காரனா இருக்கலாம், அவங்களுக்கு ஆண்டவருக்கு ஏதாவது ஒண்ணு செய்ய முடியுமா? முடியாது. இப்ப இந்தியாவிலேயே நம்பர் 1 பணக்காரனா இருக்கலாம், அம்பானியா இருக்கலாம், யாரா இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு அவனால் ஒரு சின்ன காரியத்தை செய்ய முடியுமா? முடியாது. இயேசு கிறிஸ்து ரட்சகர் அவர் ஏற்றுக்கொள்ளவனால ஒரு வார்த்தை யாருக்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, செய்ய முடியாது. அவங்ககிட்ட அவ்வளவு பணம் இருக்கலாம், அந்த பணத்தை அவன் ஊழியத்துக்கு கொடுக்க முடியுமா? கொடுத்தாலும் பரலோகத்துக்கு வராது. அவனுடைய பேரே பரலோகத்தில் இல்ல, கொடுத்த பரலோகத்துக்கு வருமா? வராது. அவன் கர்த்தருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் கொடுக்கற பணமும் வேஸ்ட், அவனுடைய வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், ஆண்டவருக்கு, தன்னை படைத்த தெய்வத்திற்கு, உலகத்தை சிருஷ்டித்தவருக்கு அவனால் ஒரு சின்ன ஒரு பின்ன கூட வாங்கி கொடுக்க முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவரோடு இருக்கிற உறவுக்குள்ளே வரல, செய்ய முடியாது. ஆனா நம்ம சாதாரண நம்ம எங்கேயோ பிறந்து எப்படி வளர்ந்து எப்படி வந்துட்டு இருக்கிற நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றி நம்ம அவருக்காக எதையாவது செய்யக்கூடிய தகுதியை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரட்சிப்புன்றதுதான் நம்ம அவருக்கு ஊழியம் செய்வதற்கான அடிப்படை தகுதி. ரட்சிப்பு இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. அதை ஆண்டவர் நமக்கு தந்து அவருக்காக எதாகில ஒன்று செய்யக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இல்ல, இது பெரிய பாக்கியம், கிடைக்க அரிதான பாக்கியம். அவருக்காக ஒரு டிராக்ட் கொடுக்கறது கூட ஒரு பெரிய பாக்கியம். இது சாதாரண விஷயம். அப்போ இதை வந்து நமக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஈவு, அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் நம்ம ரெஃப்யூஸ் பண்ணவே கூடாது. இன்னைக்கு காலையில கூட நம்ம அதுக்கு ஏற்ற விதத்தில் தான் பார்த்தோம். ஆண்டவர் நமக்கு பல தாளந்துகளை கொடுக்கிறார். அதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணும். எதையுமே வேஸ்ட் பண்ணிக்கூட ஒரு தாளந்த கூட புதைச்சிடக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு தாளந்த கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஆண்டவருக்காக நம்ம எவ்வளவு முடியுமோ இந்த இருக்கிறத ஒரு வாழ்க்கையில டோட்டலா நம்ம லைஃபை யூஸ் பண்ணிடணும். ஒன்ன கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனா நம்ம வாழ்க்கையிலே இங்க மோசைக்கு அழைப்பு வந்தது. ஆண்டவர் அவனுக்கு அதை செய்ய சொல்றாரு. திரும்ப 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 பேசுறாரு. அவன் அதை அவன் ரெஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே வரான், எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டே வரான். அப்பதான் ஆண்டவருக்கு அவன் மேல கோபம் வருது. அப்ப நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது என்னைக்குமே ஆண்டவர் எனக்கு இது முடியாது, ஆண்டவர் எனக்கு அது முடியாது, ஆண்டவர் எனக்கு இது முடிச்சுட்டு அப்புறமா செய்யற ஆண்டவர், இதுக்கு அப்புறம் நான் இந்த காரியத்தை செய்யற ஆண்டவர் அப்படின்னு நம்ம தேவையற்ற எக்ஸ்கியூஸ் கொடுக்கவே கூடாது. ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னா உடனடியாக நம்ம அதை எடுத்து செய்யணும். அதை செய்யாமல் நம்மளே ஒரு காரணம் காட்டி ஆண்டவர் அப்புறம் செய்யறேன்ப்பா, இது முடிச்சோன்னு நான் அதை செஞ்சேன், இந்த காரியம் நடக்கட்டும் அப்புறம் செய்யறேன், அந்த மாதிரி நம்ம வீணான எக்ஸ்கியூஸ் கொடுத்தோம்னா ஆண்டவருக்கு நம்ம மேல கோபம் வரும். அதை நம்ம செய்யக்கூடாது. சரியா? ரெண்டாவது யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலேயே 32:9 வாசிக்கலாம்.
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி,
இந்த ஜனங்களை பார்த்தேன்,
இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும், நீ என்னை விட்டுவிடு,
விட்டுவிடுங்கிறார். இப்ப இந்த இடத்துல மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. இப்ப மோசை ஊழியத்துக்கு வந்தாச்சு. மோசையிட்ட கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழிக்கவும், நீ என்னை விட்டு விடுனார். இங்கே கர்த்தருக்கு இரண்டாவது இப்போ இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் கோபம் வந்துச்சு. கோபம், அந்த கோபத்தோடு மோசேட்ட சொல்றாரு, என் கோபம் இவங்க மேல மூடுறதுக்கு என்னை விட்டுடுப்பா, எனக்கு கோபம் வருது, அந்த கோபத்தை நான் வெளிப்படுத்துறத நீ தடுக்காத, அதனை வெளிப்படுத்தணும். அப்ப அவ்வளவு கோபம் வந்துச்சு. என்ன கோபம்ன்றது நமக்கு நல்லா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு புறப்பட்டு வந்த சீக்கிரத்திலேயே வனாந்தரத்தில் வந்த உடனே தங்களுக்கு ஒரு தெய்வம் வேண்டும் என்று கேட்டாங்க. மோசே சீனாய் மலைக்கு போயிட்டான். அவன் வர தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது தங்களுக்கு ஒரு தெய்வம் என்று வேண்டும் என்று கேட்க ஆரோன் கண்டுகூட்டியை செய்து கொடுத்தலாம். இங்க நடந்த விஷயம் என்ன, விக்கிரக ஆராதனை ஆண்டவரை கோபப்படுத்தும். சரியா? விக்கிரக ஆராதனை நடந்துச்சு. சரி, நமக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கா இல்லையா? இல்லையா? நான் ஒன்னு விக்கிரகத்தை ஆராதிக்கிறது இல்லைங்கிறோம். இல்ல, இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாதோன்னு நான் இங்க பேச மாட்டோம். இங்க பேசினாலே கண்டிப்பா ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கும். விக்கிரக ஆராதனைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை நம்ம சொல்ல முடியாது. வாசிங்க, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3:5 கொலோசியர் 3:5 வாசிக்கலாம்.
ஆகையால்
விபச்சாரம்,
அசுத்தம்,
மோகம், துரிச்சை,
விக்கிரக ஆராதனையான பொருளாசையாகிய
விக்கிரக ஆராதனையான பொருளாசை. பொருள் ஆசை என்பது ஒரு விக்கிரக ஆராதனை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பொருள் ஆசை, பொருள் ஆசை என்பது ஒரு விக்கிரக ஆராதனை. பொருட்கள் நமக்கு அவசியம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பொருட்கள் அவசியம். ஆனால் ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே ஒரு லெவல்ல ஒரு கண்டென்டா இருக்கணும். தனக்கு இருக்கிற பொருள், தனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியத்தில் திருப்தியா இருக்க வேண்டும். அதுக்கு மேல 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 என்று சொல்லி நம்முடைய இருதயம் பொருட்கள் மேல பின்னால ஓடக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து வசதி ஏதோ ஒன்று இருக்கலாம், அதனால நம்ம அதுக்கே அது அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல மாத்தக்கூடாது. நீங்க சொல்ல நினைப்பாங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல மாத்தணும், தப்பது, அது உலகத்தானுக்கு ஒத்து போகும். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அது சரி கிடையாது. வசதிக்கு ஏற்ற மாதிரி லைஃப் ஸ்டைல மாத்தக்கூடாது. என்னதான் வசதி வந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு நிதானம் இருக்கணும். உங்கள் பொருள் உபயோகப்படுத்துகிற பொருளை குறித்து நமக்கு ஒரு நிதானம் இருக்கணும். வசதி வருகிறது என்பதற்காக எல்லாத்தையும் செய்ய முடியாது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராதுங்கிறார் பவுல். தேவ பிள்ளைகள் இந்த பொருள் ஆசைன்றது இருக்கக்கூடாது. அன்னைக்கு ஒரு நாள் நான் பேப்பர்ல படிச்சிருந்தேன், கிரிக்கெட் பிளேயர், பழைய பிளேயர் கங்குலி, அவனிடத்துல 18 கார் இருக்குது அப்படின்னு. அவங்க வீட்டில் 18 கார் வச்சிருக்காரு. 18 கார் வச்சு என்ன பண்றது, ஒரு நேரத்தில் ஒரு கார்ல தான் போக முடியும். 18 கார், விதவிதமா 18 கார் வச்சிருக்காரு. இப்போ ஜனங்களுக்கு பாருங்க, இந்த பொருள் ஆசை, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, பொருள் ஆசை. ஒரு நாள் எங்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், பாஸ்டர் நான் ஒரு ஆடி கார் வாங்கணும் பாஸ்டர் அப்படின்னார். அவர்கிட்ட அது வசதி இருக்குது, ஆடி கார் வாங்கணும் பாஸ்டர் அப்படின்னார். நான் சொன்னேன், ஆடி கார் நீங்க வெளியில இருந்து பார்த்தா ஆடி கார், உள்ள ஏறி உட்கார்ந்துட்டீங்கன்னா ஆடி காரும் ஒண்ணுதான், மாருதி 800 ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான் போவாங்க அப்படின்னு. 28 லட்சம் 35 லட்சம் கொடுத்து ஆடி கார் வாங்குறதும் ஒண்ணுதான், 2.5 லட்சம் கொடுத்து மாருதி 800 வாங்கினாலும் உள்ள உட்கார்ந்த பிறகு 2 ஒன்றுதான், வெளியில பார்த்தாதான் அந்த கார் இந்த கார், உள்ள ஏறி உட்கார்ந்துட்டீங்கன்னா ஒண்ணுதான். அவர் சொன்னாலும், பாஸ்டர் 3.5 லட்சம் ரூபாய்க்கு பிராங்க் முல்லர்னு ஒரு வாட்ச் இருக்குது பாஸ்டர், அது வாங்கணும் பாஸ்டர் அப்படின்னாரு. நான் என் கையை காமிச்சேன், இது இல்ல இது வேற, 300 ரூபா வாட்ச், இது பாருங்க 300 ரூபா வாட்ச், இந்த 300 ரூபா வாட்சும் 3.5 லட்சம் ரூபா வாட்சும் ஒரே டைம் தான் காட்டும் அப்படின்னு. 300 ரூபா வாட்சும் 3.5 லட்சம் ரூபா வாட்சும் ஒரே டைம் தான் காட்ட போகுது, ஆமா அப்படின்னாரு. ஜனங்களுக்கு இதெல்லாம் வந்து விளையாடல, எல்லாம் கிறிஸ்தவங்க தான் என்ன சொல்றது. அப்ப பொருள் ஆசை, பொருள் ஆசை, 3 லட்சம் ரூபா இருக்கு, 3 லட்சம் ரூபாய்க்கு கார் வாட்ச் வாங்கிறது. இப்ப ஜனங்களுக்கு இந்த பொருள் ஆசைங்கிறது ஓவரா இருக்கு. இந்த பொருள் ஆசை நம்முடைய வாழ்க்கையின் அபிஷேகத்தை கெடுத்துரும். ஒரு தடவை ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அப்படி பேசிக்கொண்டது நான் நேரில் கேட்டேன் பேசும்போது. ஒரு தடவை நாங்கள் ஒரு பிளேயர் கேம்புக்கு போயிருந்தோம், அப்ப அங்க வந்திருந்தார். அப்ப என்ன சொல்றாரு, ஒரு தடவை சிங்கப்பூருக்கு போயிருந்தாராம், அவரோடு சில ஊழியக்காரங்கெல்லாம் சேர்ந்து போயிருந்தாங்க. அப்போ ஒரு நாள்ல ஊழியம் எதுவும் இல்லை, ஃப்ரீயா இருந்திருக்குது. ஃப்ரீயா இருந்த உடனே எல்லாரும் போலாம் சிங்கப்பூர்ல, என்னது முஸ்தபாவா, முஸ்தபா தானே, ஹனீஃபா, ஹனீஃபா, ஹனீஃபாக்கு எல்லாம் போனாங்களாம். பெரிய ஷாப்பிங் சென்டர், எல்லா ஊழியக்காரங்களையும் போயிட்டாங்களாம். உடனே இவர் இல்ல இல்ல நான் வரல அப்படின்னா, இல்ல ஃபாதர், என்ன ஃபாதர் நீங்க வந்து சும்மா கூட்டம் மட்டும் நடத்திட்டு போயிட்டு இருக்கிறீங்க, வந்து வந்து பாருங்க இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அங்க பொருட்கள் எப்படி இருக்கு வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு கூட்டு இழுத்துட்டு போயிட்டாங்களாம். அங்க போய் பார்த்தா விதவிதமான பொருட்கள், வெரைட்டி என்னென்னமோ, அங்க முழு உலகமே அந்த காம்ப்ளெக்ஸ் குள்ள இருக்குது. பார்த்த உடனே இவருக்கு அப்படியே ஆவி கலங்கி போச்சான், என்னடாது இங்க இப்படி இருக்குது காரியம். ஒரு பக்கத்துல அவருக்கு சமாதானமே அடிபட்டு போன மாதிரி ஆச்சு. பாதிலேயே அங்கிருந்து இல்ல நான் ஹோட்டலுக்கு என்ன கொண்டு போய் விட்டுருங்கன்னு ஓடி வந்துட்டாராம். வந்து உட்கார்ந்து, ஆண்டவரே என்னப்பா நம்முடைய சமூகத்தில் இருக்கிறத விட்டு கடைசியில் இப்படி போய் மாட்டிட்டேன் அப்படின்னு அழுதாராம், கர்த்தர்ட்ட கேட்டாராம். அப்பதான் ஆண்டவர் ஒரு பாட்டு கொடுத்தாராம், பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையாவும் அபிஷேகம். அது மாதிரி பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா நமக்கு அபிஷேகம் போயிடும். இந்த உலக பொருட்கள், பொருள் ஆசை நமக்கு வந்துச்சுனாலே இது 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 அடுத்தது அடுத்தது அடுத்ததுன்னு போகும்போது நம்முடைய கவனம் திசை திரும்பும், அபிஷேகம் கெட்டு போகும். புரியுதா? அதனால நம்ம வாழ்க்கையில் நமக்கு வசதி இருக்கலாம், நமக்கு வாங்கக்கூடிய வசதி கர்த்தர் கொடுத்திருக்கலாம். அதனால நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணி நம்ம என்னைக்குமே வெரைட்டியா இருக்கணும், உலகத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு எது அவசியமோ, நமக்கு எது சூட்டபிளா இருக்கோ, நமக்கு எது தேவையோ, அந்த லெவலில் நம்ம ஒரு கண்டென்டா இருக்கணும். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். அதுக்கு மேல நம்ம போகக்கூடாது. திருப்தி ஆயிடணும். அதுக்கு மேல கர்த்தர் கர்த்தரே அடுத்த லெவலில் நம்மளை பிடிச்சி புஷ் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு நம்ம போகணுமே தவிர, நம்மளாக தாவிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவரே பார்த்து போதும், வேற ஒன்று யூஸ் பண்ணு, இந்த ஆட்டோமொபைல் யூஸ் பண்ணது போதும், அடுத்தது வாங்க அப்படின்னு ஆண்டவரை பிடிச்சி நம்மளை தள்ளி விடணும். எத்தனை வருஷம் எதிரிய வச்சுட்டு இருப்ப நீ அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பிடிச்சி தள்ளி விடணும், கழுத்தை பிடிச்சி அப்படி தள்ள போதும். நம்ம அடுத்ததுக்கு போடுமே தவிர நம்மளா பார்த்துட்டு என்ன செய்யக்கூடாது, மார்க்கெட் லெவலுக்கு நம்ம போயிட்டே இருக்கக்கூடாது. அதனால நம்ம வாழ்க்கை என்றைக்குமே அப்படி இருக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையிலே கர்த்தருக்கு அது ஏற்றதா இருக்கு, இல்லாவிட்டால் அது ஒரு விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. சரியா, அதை நம்ம தவிர்க்க வேண்டும். மூணாவதாக எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாயிருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது.
அப்பொழுது ஜனங்கள்
மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள்.
மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான்.
உடனே அக்கினி அவிந்து போயிற்று.
இங்கே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாங்களாம். கர்த்தருடைய கோபம் பற்றி எறிந்தது. இதுக்கு எதுக்காக முறுமுறுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஃபுல்லா நீங்க அடுத்த 10 வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, உணவுக்காக முறுமுறுத்தாங்க. எகிப்தில் இருக்கும் பொழுது இந்த இறைச்சி கிடைச்சது, அது கிடைச்சது, வெள்ளைப்பூண்டு கிடைச்சது, வெங்காயம் கிடைச்சது, இப்படி உணவுக்காக மற்றும் உலகத்தின் காரியங்களுக்காக அங்கு அது இருந்துச்சு, இங்க இது இல்லை அப்படின்னு. அது ஆண்டவருக்கு கோபம் பற்றி எரிஞ்சுதான், பத்த வச்சிருச்சு ஆண்டவர் கோபத்தை. தெய்வ பிள்ளைகள் 3 ஒன்னு நம்ம பார்க்கணும். இவங்க எந்த இடத்தோட கம்பேர் பண்ணாங்க? எகிப்தில் இருந்ததோ இருந்த பொழுது இருந்த காரியம் இப்போ வனாந்திரத்துக்கு வந்த பிறகு இல்லே. நாங்க எகிப்தில் இருந்த பொழுது இருந்த காரியம் இப்பொழுது இல்லை. முறுமுறுத்தாங்க. அந்த முறுமுறுப்பு என்பது ஆண்டவருக்கு கோபத்தை உண்டு பண்ணும். இன்னைக்கு சிலர் நம்ம என்ன பண்றோம், எகிப்தில் இருக்கிற காரியத்தோடு இதை கம்பேர் பண்றோம். கம்பாரிசன், கம்பேர் பண்ணி முறுமுறுக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காது. எப்படி கம்பேர் பண்றோம், அவங்களாம் கர்த்தரை தேடாம இருக்காங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நம்ம ஆண்டவரை தேடுறோம், நமக்கே இந்த பிரச்சனை அப்படிங்கிறோம். சமீபத்தில் ஒருத்தர் நான் பேசியிருந்தேன் போன வாரம், அவர் சொன்னார், இவர் கூட தான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாரு, 10 சர்ச்சுக்கு வராரு, சர்ச்சுக்கு வருவாரு, ஆனா 10 வந்து ஞானசனம் கூட எடுக்கல, சர்ச்சுக்கெல்லாம் போகப்பாரு, ஞானசனம் எடுக்காம இருக்கிறாரு. நான் ஞானசனம் எடுத்தேன், ஒருத்தர்கிட்ட பேசிட்டு போன வாரம், அவர் வந்து இதையும் செஞ்சுக்குவாரு, நாளைக்கு வந்து கூப்பிட்டு உங்களை கூப்பிட்டு ஜபம் பண்ணிக்குவாரு, நாளைக்கு அடுத்த நேரத்தில் வந்து வேண்ட மத்த காரியத்தையும் செஞ்சுக்குவாரு, ஆனா நான் அதெல்லாம் செய்யல. அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனா என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு போது போன வாரம் கிட்ட சொன்னார். அப்ப இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, உலகத்தோடு ஒத்து போறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, நம்ம ஆண்டவருக்காக நம்ம பிரிந்து வந்தோமே, நமக்கு ஏன் இது இல்ல? கம்பேர் பண்ணக்கூடாது. உலகத்தோடு இருக்கிறவர்களையும் எகிப்தின் வாழ்க்கையையும் வனாந்திர வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி அது பெட்டர்னு சொல்லக்கூடாது. புரியுதா? பல நேரத்தில் கர்த்தரை தேடுகிற நமக்கு எல்லாமே கட்ட 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 கடகன் அப்படி நடக்கும் சொல்ல முடியாது. ஆனா உலகத்தானுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே கட கடன் கிளீனா நடக்கும், ஆனா நமக்கு அதே மாதிரி நடக்கும் சொல்ல முடியாது. ஆண்டவர் பல நேரத்தில் நடுவில் செக் வச்சுக்கிட்டே வருவாரு, அவங்களுக்கு செக்கே வைக்க மாட்டார், ஏன்னா அவரு அவங்க அவங்க அவருடைய பிள்ளைகள் கிடையாது, அதனால அவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் எதுவுமே குறுக்கிட மாட்டாரு. ஆமா, நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அவரை பின்பற்றுகிறதுனால ஒவ்வொன்றையும் குறுக்கிட்டே இருப்பாரு, அவருக்கு சித்தமானால் நடக்கும், சித்தம் இல்லைன்னு டக்குன்னு குறுக்க வருவாரு. நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் நல்லா நடக்குது, நமக்கு நடக்க மாட்டேங்குதே. உலகத்தானுக்கு எல்லாமே பிராஸ்பர் ஆகும், அது நல்லதோ கெட்டதோ, சரியானதோ சரியில்லாததோ, நினைச்சதெல்லாம் உங்களுக்கு பிராஸ்பர் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து யாரும் தடுக்கிறதுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த தவறான காரியம் தவறான விதத்தில் கொண்டு போய் விடக்கூடிய காரியங்களை பிசாசை அவங்களுக்கு அதிகமாக கொடுத்து அவங்களை நடத்தும். ஆனா ஆண்டவர் நமக்கு வேண்டியதெல்லாம் கேட்கறதெல்லாம் கொடுக்க மாட்டார். வேண்டியதெல்லாம் நம்ம கேட்கறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பாரானால் கண்டிப்பாய் அதனால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஆத்மா கெட்டு போகும் என்பது அவருக்கு தெரியும். இங்கே எகிப்தின் வாழ்க்கையோடு வனாந்திர வாழ்க்கை கம்பேர் பண்ணி முறுமுறுத்தாங்க. இன்னைக்கு நம்ம எகிப்தை விட்டு வெளியில வந்திருப்போம், ஆனா எகிப்தின் வாழ்க்கையில் இருக்கிற மற்ற மனுஷர்களை கம்பேர் பண்ணி நமக்குள் ஒரு சோர்வோ நம் உள்ளத்திலே ஒரு முறுமுறுப்போ வரக்கூடாது. கம்பேரிசன் வரக்கூடாது, கம்பேர் பண்ணி முறுமுறுக்க கூடாது. இதெல்லாம் நம்ம லைஃப்ல டெய்லி லைஃப்ல நடக்கிற விஷயங்கள். புரியுது, நம்ம வந்து பெரிய நம்ம வந்து துன்மார்க்கமா போயிட்டோம் கிடையாது. ஆனா நம்ம டெய்லி லைஃப்ல இப்படி இந்த விஷயத்தெல்லாம் கோபப்படுத்திடுவோம். இதெல்லாம் ஆண்டவரை கோபப்படுத்துன்றது நமக்கு தெரியதில்லை. நம்ம மனசுல கூட நினைச்சலாம், என்ன அவெல்லாம் துன்மார்க்கனா இருக்கலாம், அவனுக்கெல்லாம் காரியம் காரியம் நடக்குது, நமக்கு நடக்க மாட்டேங்குது. இந்த ஒரு சின்ன தாட் போதும் ஆண்டவரை கோபப்படுத்தும். இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை, நம்ம சாதாரணமா யோசிச்சு சாதாரண ஒரு தாட்டை நம்ம நினைச்சிட்டு போயிடும். இது சாதாரண தாட்டை நினைக்க கூடாது. இது எல்லாத்தையுமே நம்ம தெரியணும். இது இந்த எண்ணங்கள் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நமக்கு வருமானால் ஆண்டவருக்கு அது கோபத்தை ஏற்படுத்தும். நீ எகிப்தின் வாழ்க்கையோடு உன் வாழ்க்கையை கம்பேர் பண்ணி அது பெட்டர்னு நீ நினைக்கிறியே இல்ல. அப்ப இப்படிப்பட்ட எண்ணத்தினால் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடாது. மூன்றாவதாக இப்படிப்பட்ட எண்ணங்களினால் ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடாது. நாலாவது எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலேயே 12 வருவோம். அப்படியே லைனா அப்படியே போயிட்டே வருவோம். எண்ணாகமம் 12:9 வாசிக்கலாம்.
கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது.
கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது.
அவர் போய்விட்டார்.
அவர் போய்விட்டார். நாலாவதாக கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. யார் இவர்கள்? மிரியாமும் ஆரோனும். இந்த மிரியாமின் மேலும் ஆரோனின் மேலும் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இங்கே நடந்த விஷயம் நமக்கு தெரியும். மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிலும் சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். 3 சொல்லுது. ஆனால் 9 ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சுன்னு போட்டிருக்கு. ஏன் அப்படின்னு நமக்கு தெரியும், நான் சொல்றேன். இங்கே மோசே ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீயை விவாகம் பண்ணினான். அது தப்பான விஷயம்தான். அப்படி இருக்கும் பொழுது மிரியாமும் ஆரோனும் அவனுடைய மூத்த சகோதரியும் சகோதரனுமானவர்கள், இது ஒரு ஃபேமிலி இஷ்யூ, இந்த ஃபேமிலி இஷ்யூவை பப்ளிக் இஷ்யூவை மாத்தினாங்க. கர்த்தர் மோசை கொண்டுதான் பேசினாரா, எங்களை கொண்டு பேசவில்லையா அப்படின்னு சொல்லி அதை பப்ளிக்கான ஒரு இஷ்யூவை கொண்டு வந்துட்டாங்க. தனிப்பட்ட குடும்ப சமாச்சாரம் அது, அதை பப்ளிக்ல கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து மோசைக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புவதற்கு ஏதுவாக ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ண பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுதுதான் கர்த்தர் இந்த மிரியாமையும் ஆரோனையும் அழைச்சார். அடிச்சு என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேசுகிறதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? மோசே இந்த இடத்துல அவன் செஞ்சது தவறான விஷயம்தான். இவங்க கேட்டதுல தப்பில்லை, ஆனா அது வந்து ஃபேமிலி இஷ்யூ, ஃபேமிலி இஷ்யூவே பார்த்துருக்கணும். அது ஒரு பப்ளிக் இஷ்யூவா கொண்டு வந்திருக்க கூடாது. கர்த்தர் மோசை கொண்டுதான் பேசினாரா, எங்களை கொண்டு பேசவில்லையா? இப்ப இந்த இடத்துல ஆண்டவருக்கு கோபம் வந்தது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒன்று கவனிக்கணும். இந்த மிரியாமும் ஆரோனும் செய்த காரியம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த இந்த மோசேயின் வாழ்க்கையில் ஈஸியா கமெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் ஒன்று நம்ம கவனிக்கும். நம்ம வந்து ஒரு காரியத்தை நம்ம பேசுறோம், இவங்க வந்து வேற ஒன்றும் செய்யல, பேசினாங்க, வேற ஒன்றும் தப்பு செய்யல, செயல்பாட்டில் ஒன்றும் இல்லை, பேசினாங்க, அவ்வளவுதான். மிரியாமும் ஆரோனும் செஞ்சதெல்லாம் பேசினது தான், வேற ஒன்றும் செய்யல. நம்ம பேசுகிற விதத்தை குறித்து நம்ம என்னைக்குமே கவனமா இருக்கணும். ஒரு காரியத்தை நம்ம சொல்றோம்னா கன்ஃபார்ம்டா நமக்கு தெரிந்து அதை சரியா அனலைஸ் பண்ணி அதை நம்ம வந்து சாதாரணமா ஷேர் பண்றதுல தப்பில்லை. ஆனால் அது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகிற மாதிரி அந்த காரியத்தை சரியான நிதானிக்காத பட்சத்தில் நம்ம ஒரு காரியத்தை பேசும் பொழுது அது ஆண்டவருடைய பார்வையில் கோபத்தை உண்டு பண்ணும். புரியுதல், ஆண்டவருடைய பார்வையில் கோபத்தை உண்டு பண்ணும். முன்பு ஒரு முறை நான் ஒரு புத்தகம் ஒன்றிலே வாசித்திருக்கிறேன். ஒரு அமெரிக்க தேசத்திலே ஒரு ஊழியர், அவர் சில காரியத்திலே தவறான அணுகுமுறையில் போனார். சில விஷயங்கள் அதை இன்னொருத்தர் பார்த்தார். இன்னொருத்தர் பார்த்த உடனே அவருக்கு அதை குறித்து எரிச்சல் வந்தது. அவர் ஒரு ஊழியர், உடனே அவர் நினைச்சார், இதை என் பத்திரிகையிலே எழுதி இவருடைய தவறான அணுகுமுறைகளை நான் பப்ளிசிட்டி பண்ணி அதை ஒரு பிரச்சனையா கிரியேட் பண்ணணும் என்று சொல்லி நினைச்சார். நினைத்து அவர் அந்த காரியத்தை யோசித்து அவர் வீட்டில் ஜெபிக்க உட்கார்ந்தார். ஜெபிக்க உட்கார்ந்த ஆண்டவர் அந்த இடத்துல வந்து அவரோடு பேச ஆரம்பிச்சார். கோபத்துடனே, நீ என்ன செய்கிறாய் என்று கர்த்தர் கேட்டார். நீ என்ன செய்ய நினைக்கிறாய்? ஆண்டவரே, இந்த மாதிரி வந்து இப்படிப்பட்ட தவறான அணுகுமுறையில் சில காரியத்தை செய்கிறான், அதை என் பத்திரிகையில் நான் எழுதி இதை நான் எச்சரிக்க போறேன் அப்படின்னார். அப்ப ஆண்டவர் அவரை பார்த்து திருப்பி கேட்டாராம், இதே தவறான அணுகுமுறையை ஒருவேளை உன் பிள்ளை செஞ்சிருந்தா அதை உன் பத்திரிகையில் எழுதி அதை ஒரு இஷ்யூ ஆக்குவியான்னு கேட்டார். இதே உன் மகன் இந்த காரியத்தை செஞ்சிருந்தா இதை நீ ஒரு பத்திரிகையில் உன் பத்திரிகையில் எழுதி இதை நீ ஒரு பப்ளிக் இஷ்யூ ஆக்குவியா? ஆண்டவர், என்னால் செய்ய மாட்டேன். அப்ப ஆண்டவர் சொன்னாராம், அவன் என் மகன். அவன் என் மகன், அவன் தப்பு செஞ்ச நேர போய் அவன்கிட்ட நீ பேசு, உணர்த்து, தப்பில்லை. ஆனால் அதை நீ பத்திரிகையில் எழுதி பப்ளிக் இஷ்யூ ஆகிறேன்னு சொல்ற பாரு, அதற்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவன் என் மகன், என் மகனை குறித்து நீ அப்படி எழுதுகிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஆண்டவர் கேட்டார். அவன் என் மகன், அவன் இன்னைக்கு விழுந்தாலும் நாளைக்கு நான் அவனை தூக்கி நிறுத்துவேன், அவனை நான் தூக்கி சரிப்படுத்துவேன். அவன் ஏமாக அவனை நான் சரிப்படுத்துவேன். அவனை குறித்து நீ இப்படி பப்ளிக்ல நீ எழுதுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? அவன் என் மகன் என்று கர்த்தர் எச்சரித்தார். நடந்த சம்பவம் இது. என்னைக்குமே சொல்றேன், ஒருத்தர் தப்பு செய்யறாங்கன்னா நம்ம வந்து நேரடியாய் போய் பேசுறதுல தப்பே கிடையாது. கர்த்தர் அதில் பிரியப்படுவார். நேர போய் பேசி இந்த மாதிரி காரியம் இருக்குது அதை சரிப்படுத்தலாம். அது ஆண்டவருக்கும் பிரியம், அவங்களுக்கும் பிரியம் இருக்கு. ஆனால் அதை பப்ளிக் இஷ்யூ ஆக்குறதுன்றது ஆண்டவருக்கு கோபத்தை உண்டு பண்ணும். பிடிக்காது, ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. இதுதான் இங்க நடந்துச்சு. மோசையுடைய விஷயம் அது ஃபேமிலி மேட்டர். மோசைக்கு இப்படி தனியா பேசியிருக்கலாம், திட்டிருக்கலாம், என்னடா நீ, ஏன்னா அக்கா தான் இல்லையா, என்னடா பண்ண நீ, உனக்கு அறிவில்லையா அப்படி திட்டிருக்கலாம். கர்த்தர் ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டார். ஆனா இதை ஒரு பப்ளிக் இஷ்யூவா கொண்டு பிரச்சனையா கிரியேட் பண்ணும்போது ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. புரியுதா? அப்ப ஆண்டவருடைய கோபம் அவங்க ரெண்டு பேர் மேலேயே வந்ததுன்னு போட்டிருக்கு. அவங்க செஞ்சதெல்லாம் ஜஸ்ட் பேசினாங்க, பப்ளிக் இஷ்யூவா பேசினாங்க. அதனால நம்முடைய வார்த்தைகளை குறித்து, பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனமா இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் என்றைக்குமே பிரச்சனையை கிரியேட் பண்ணுகிற வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஆண்டவரை வேதனை கோபப்படுத்தும். சரியா? அடுத்தபடியாக ஐந்தாவதாக அதே எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 22 வருவோம். 22 வாசிக்கலாம்.
இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனுஷர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோடு கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர்
வழியிலே
அவனுக்கு எதிராளியாக நின்றார். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். அவன் வேலைக்காரர் இரண்டு பேரும் அவனோட இருந்தார்கள்.
கர்த்தருடைய கோபம், தேவனுடைய கோபம் பிலேயாமின் மேல் மூண்டது. அவன் போகிறதுனால் தேவனுக்கு கோபம் உண்டது என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் தான் இவனை போக அனுமதிக்கிறார் இல்லையா? 20 பார்க்கும்போது, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோடு கூட போனார், ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும். கூட போன்னு சொன்னாரு, புறப்பட்டு போனோம்னா அவருக்கு ஆண்டவர் கோபம் வந்துருச்சு இல்ல? இதான் வித்தியாசமா இருக்கு. போகிறதுக்கே அவரு தான் சொல்றாரு, ஆனா போக ஆரம்பிச்சோடனே கிளம்பினோட கோபம் வந்துருச்சு அவருக்கு. விரோதமாக உருவின பட்டயத்தோடு கர்த்தரை நீக்கிறார். ஏன்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபிய தேசத்தை கடந்து வராங்க. கடந்து வரும் பொழுது இந்த மோவாப் தேசத்தை பாலாக் என்கிற ஒரு ராஜா அரசாள்றான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை குறித்து அவனுக்கு நல்லா தெரியும். அவரை சந்திச்சு அவரை மோதி அவரை ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை மேற்கொண்டு விடுவார்கள் பயந்து அவர்களை சபித்து அவர்களை எப்படி ஆகியும் மேற்கொள்ளணும் நினைக்கிறான். அப்பதான் இந்த பீலயாம் என்கிற தீர்க்க தரிசியை குறித்து அவன் கேள்விப்படுகிறான். பீலயாமை பொறுத்த மட்டிலே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஃபட் எனக்கு தெரிஞ்ச பைபிள்ல சிறந்த தீர்க்க தரிசி. நீங்க முடிந்தால் இந்த பீலயாம் கொடுத்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே இந்த எண்ணாகமத்தின் புஸ்தகத்திலே நீங்க படிச்சு பாருங்க. அவன் கொடுத்த தீர்க்க தரிசனங்கள்லாம் அற்புதமான தீர்க்க தரிசனங்கள். இஸ்ரவேலை குறித்து அவன் சொன்ன வார்த்தைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளை போல இருக்கிறாங்க, கர்த்த நாட்டின சந்தன விருஷங்களை போல இருக்கிறாங்க. ரொம்ப அழகா வர்ணிப்பான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. அவனுக்கு கர்த்தர் அவ்வளவு நல்ல வார்த்தைகளை கொடுப்பார், அவ்வளவு நல்ல தீர்க்க தரிசி. ஆனால் அவனுக்கு பொருள் ஆசைன்றது மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த பாலாக்கு ராஜா அவனுக்கு ஆட்களை அனுப்பி உனக்கு நல்ல வெகுமதி கொடுக்கிற, அவர்களை சபிக்க வர வேணும்னு கேட்கிறான். கேட்கும் பொழுது கர்த்தர் அதற்கு அனுமதி கொடுக்கல. பாருங்க 22 அதிகாரத்தில் 9 வசனத்தில் படிங்க.
தேவன் பீலயாம் இடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பீலயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது, ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். அதற்கு தேவன் பீலயாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம்,
நீ அவர்களோடு போக வேண்டாம். எடுத்த உடனே நீ அவர்களோடு போக வேண்டாம். அப்புறம்
அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்
என்றார். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த பீலயாம் இடத்துல பாலாக்கின் ஆட்கள் வந்த உடனே கர்த்தர் எடுத்த உடனே தன்னுடைய விருப்பத்தை தெரியப்படுத்திட்டாரு. நீ அவர்களோடு அவர்களை சபிக்கிறதுக்கு போகாத, ஏன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். தன்னுடைய மனதில் இருக்கிற எண்ணத்தை தெளிவா சொல்லிட்டாரு. ஆனால் இந்த பாலாக் காண்பிக்கிற இந்த பொருட்கள் மேல் இவனுக்கு ஆசை வந்ததுனாலே கர்த்தருடைய வார்த்தையை அவன் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க அவனுக்கு முடியல. ஆண்டவரோடு கூட அவன் போராடுகிறான். 18-19 வசனத்தை படிச்சு பாருங்க, அப்ப தெரியும்.
பீலயாம் பாலாகின் ஊழிக்காரருக்கு பிரதி உத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும்
செய்யும் பொருட்டு
என் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை நான் மீறக்கூடாது.
நல்லா சொல்றான். அதுக்கு அடுத்த வார்த்தை பாருங்க. அப்புறம்
ஆகிலும்
இதாங்க பிரச்சனை. ஆகிலும்
கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றார்.
இதுதான் பிரச்சனை. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார் 12 வசனத்திலேயே, அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், அவங்களை சபிக்க போக வேணான்ட்டாரு. இது அவங்களுக்கு நல்லா தெரியும். 18 வசனத்தில் சொல்றான், பாலாக் தன்னுடைய வீடு நிறைய எனக்கு வெள்ளியும் பொண்ணு கொடுத்தா கூட நான் கர்த்தருடைய வார்த்தை மீறி நான் வர முடியாது. இப்ப அவனுக்கு எவ்வளவு தெளிவா இருக்கிறான். ஆகிலும் அதான் பிரச்சனை வருது. ஆனாலும் அவனுக்கு பண ஆசையோட போராட்டம் அவனுக்கு இருக்குது. ஆகிலும் இன்னைக்கு ஒரு ராத்திரி தங்கிருங்க, என்னோட தங்கிருங்க, இன்னொரு தடவை நான் விசாரிக்கிறேன்றான். இவ்வளவு தெளிவா விஷயம் தெரிஞ்சவன் இவங்களை வீட்டுல தங்க சொல்லலாமா? இன்னொரு தடவை கர்த்தரிடத்துல விசாரிக்கலாம், அவனை யோசிக்கலாமா? ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார் என் சித்தம் கிடையாதுன்ட்டாரு. சித்தம் இல்லை என்று தெரிந்திருந்தும் தேவனோடு கூட மல்லு கட்டி கொண்டிருக்கிறான். நீங்க நல்லா பாருங்க, சில நேரத்தை சில செய்யற தப்பான காரியம் இதுதான். சில காரியத்தை கர்த்தர் வந்து சித்தம் இல்லை நமக்கு உணர்த்திடுவார், இது வேண்டாம், இது செய்யாத, இது சித்தம் இல்லை அப்படின்றவர். ஏதாவது ஒரு காரியம் சித்தம் இல்லைன்றவர். ஆனால் அந்த காரியத்தின் மேல் உங்களுக்கு இருக்கிற விருப்பத்தினாலே ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிறதுக்கு மனசு வராது. இது வேண்டாம் ஆண்டவர் தெளிவா சொல்லிட்ட பிறகும் ஆண்டவர்கள் போய் திரும்பி திரும்பி விசாரிப்பாங்க, ஆண்டவரே நான் செய்யட்டுமா, ஆண்டவரே நான் செய்யட்டுமா, ஆண்டவரே. முதல் தடவை சொல்லிட்டார்னா அதான் ஃபைனல். கர்த்தர் ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா அதான் ஃபைனல். திருப்பி திருப்பி அவர் வந்து வேற சொல்லிட்டு இருக்க மாட்டாரு. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அது ஃபைனல். அவனை நீ சபிக்க போக வேண்டாம், அதான் ஃபைனல். அதுக்கு பிறகு போயிட்டு ஆண்டவரு நான் போட்டுமா, திருப்பி அடுத்த ஆர்டர் வந்த இன்னைக்கு நைட் தங்கி இருக்கு, இன்னைக்கு நைட் நான் விசாரிக்கிறேன் ஆண்டவரே நான் போட்டுமா, ஆண்டவரு தங்க வச்சுட்டு விசாரிக்க நைட் எல்லாம் பிரேயர் பண்றான். என்ன பிரேயர்? தேவ சித்தத்துக்கு மாறான பிரேயர். ஆண்டவர் முதலே தன் சித்தத்தை சொல்லிட்டார். இப்ப தேவ சித்தத்துக்கு மாறாக ஆண்டவர் போயிட்டு வந்தார். ஆண்டவர் போயிட்டு வந்தார் ஆண்டவர். ஆனா நான் ரொம்ப ரொம்ப எல்லாம் சபிக்க மாட்டேன், நான் போயிட்டு வந்துடுறேன், கூப்பிட்டதுக்காக நான் போயிட்டு வந்துடுறேன். கூப்பிடுறான் ஆண்டவர், ராஜா கூப்பிடுற ஆண்டவர், போயிட்டு வந்தார் ஆண்டவர். ஆண்டவரை கூப்பிட்டு நான் போலன்னு அவன் என்ன என்ன நினைப்பான்? கூப்பிட்டு அந்த வார்த்தைக்கு மதிச்சு சும்மா போயிட்டு வந்தார் ஆண்டவர். இப்படி எல்லாம் கேட்டிருப்பான், இப்படி எல்லாம் கேட்டிருப்பான். ஆண்டவர் பார்த்தாரு, நான் எவ்வளவு உதவி சொல்லிட்டேன், வேண்டாம்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன திரும்பி 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 இதை பண்ணி தொந்தரவு பண்றான்? சரி போ. திரும்பி 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 நம்மளை நச்சரிக்கிறானே, சரி போ. அதனாலதான் போனார். சந்தோஷத்தோட அவர் போக சொல்ல, அவர் ஆண்டவர் போக சொன்னாரு, சந்தோஷமா இல்ல போ. ஆனாலும் ஜாக்கிரதைய பேசணும் சொல்லி அமைச்சர் சொன்ன உடனே, அது சரி ஆண்டவர் வேணான்னு சொன்னாரு, எதுக்கு நம்ம போறது, எதுக்கு இந்த குழப்பத்தோட எதுக்கு போறது, உட்கார்ந்து இருக்கணும். கிளம்பிட்டான் கடகடனு. அப்பதான் ஆண்டவர் கோபம் வந்துச்சு. பாருங்க, கிளம்ப சந்தோஷமா கிளம்பி இருப்பானா? இருக்காது. அவனுக்குள்ள வந்து ஆண்டவர் வந்து ஆரம்பத்தில் சொன்னது அவனுக்கு அது போராடிட்டு இருக்கிற மனசுல அந்த வார்த்தை விழுந்துருச்சு உள்ள. ஆனாலும் தனக்கு இருக்கிற அந்த சுய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிறதிலே அவன் போராடி இருக்கிறான். இன்னைக்கு நம்ம ஜபத்துல நம்ம சில நேரத்தில் தப்பு செஞ்சிருவோம். ஆண்டவர் இது வேண்டான்னு சொல்லிட்ட பிறகு அதுக்கு பிறகு அந்த காரியத்தை நீங்க ஜெபிக்க கூடாது. ஆண்டவர் இது உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்ட பிறகு இது வேண்டாம் அதை செய்யாதன்ற பிறகு அந்த திருப்பி நீங்க பிரேயர்ல கொண்டு போக கூடாது, விட்டுணும் அவ்வளவுதான். திரும்பி திரும்பி ஆண்டவரை நான் கொஞ்சம் ஆண்டவரை கொஞ்சம் செஞ்சேன், கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் கூட அதில் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு கத்தர் இடத்துல கேட்க கூடாது. கேட்டால் தொல்ல தாங்காம சரின்றுவாரு, சரி போ அப்படின்றவாரு, போய் முட்டிட்டு வா, நீ எப்படி பண்ணிட்டு வா அப்படின்னு விட்டுருவாரு. ஆனா நீ கால் எடுத்து வச்ச உடனே உங்கள் கண்களுக்கு மறைவிலே ஆண்டவருடைய இருதயத்தில் உங்களுக்கு விரோதமான ஒரு கோபம் வரும். தெரியுமா, ஆண்டவருடைய இருதயத்தில் உங்களுக்கு மனசு உங்களுக்கு விரோதமான ஒரு கோபம் வரும். நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொன்னோம், கேட்காம இவன் திருப்பி 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 தொந்தரவு பண்ணிட்டு எங்கிட்ட நச்சரிக்கிறானே. போ சொல்லுவாரு, வெளியில போ சொல்லுவாரு, ஆனா உள்ளுக்குள்ள கோபம் வரும். இங்கதான் நடந்துச்சு, வெளியில போ சொல்லிட்டாரு, ஆனா உள்ளுக்குள்ள ஆண்டவருக்கு கோபம் இருந்துச்சு. அவன் போக ஆரம்பிச்ச உடனேதான் அந்த கோபத்தை வெளிப்படுத்தினார். அதனால என்னைக்குமே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா வேண்டான்டாருலாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. வேண்டான் க்ளோஸ் பண்ணிடுங்க, அதோட பிரேயர் பண்ணாதீங்க. அந்த காரியத்தை குறிச்சு அவர் நோன்ட்ட பிறகு பிரேயர் பண்ணாதீங்க. ஏன்னா அது நமக்கு தெரியாது. நம்ம நினைக்கிறோம் பிரேயர் பண்ணி நம்ம சாதிச்சிடலாம்னு நினைக்கிறோம். சாதிக்கிற மாதிரி தான் இருக்கும், சூழ்நிலை மாதிரி நமக்கு மாறும். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகாமல் இருக்கணும். அதுதான் முக்கியம். நமக்கு காரி நடக்கிறது முக்கியம் இல்லை, ஆண்டவருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக கூடாது, அதுதான் முக்கியம். இதெல்லாம் நம்முடைய புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய இருதயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? இத புரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கு இதனாலதான் அங்க கோபம் வந்துச்சு. சரியா? ஆறாவதாக எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். 14 அதிகாரத்தில் 20 வசனத்தில் வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன், பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று, என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும்.
சாரி, 13:20 வாசிக்கலாம். 13:20 வாசிப்போம்.
நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும், அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழுக்கிற காலமாயிருந்தது. அவர்கள் போய் சீன் வனாந்தரம் தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியாகிய ரெகோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் வாசலுக்கு வந்தாச்சு. கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்பதாக அந்த தேசத்தை வேவு பார்க்க வேண்டும் என்று சொல்லி மோசேயின் உள்ளத்திலே ஒரு எண்ணம் வந்துச்சு. இந்த காரியம் கூட பார்க்கும் பொழுது இது ஆண்டவருடைய விருப்பம் சொல்ல முடியாது. மோசே இந்த இடத்துல கொஞ்சம் ஜனங்களுடைய பேச்சை கேட்டுட்டான். இதுதான் ஒரு தலைவன் ரொம்ப எப்பவுமே கவனமா இருக்கணும். இஷ்டம் போல ஜனங்களுடைய பேச்சை கேட்டக்கூடாது. ஆண்டவர் வந்து கானான் தேசத்தை கொடுக்கிறேன்னாருன்னா கொடுக்க போறாரு. அதை போய் வேவு பார்க்கணும்ன்ற ஒரு அவசியம் எல்லாம் கிடையாது. கொடுப்பேன்னா தான் கண்டிப்பா கிடைச்சிடும். ஆனால் ஜனங்கள் அவனுக்கு பிரஷர் கொடுக்கறாங்க. இந்த தேசத்தை கொஞ்சம் வேவு பார்த்து அதுல எந்த ரூட்ல போனா எந்த ரூட்ல வெளியில வரலாம், இதெல்லாம் கொஞ்சம் வேவு பார்த்துட்டு வரலாம். அப்ப மோசேயும் இந்த வேவு பார்க்கிறதற்காக 12 பேரை தெரிந்து கொண்டு அனுப்பிட்டான். இந்த 12 பேர் போனவர்களில் 10 பேர் தேசத்தின் நிலைமையை உள்ளதை உள்ளபடி அப்படியே கொண்டு வந்து சொன்னாங்க. 11வது யோசுவா, இவன் எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்கல, பாசிட்டிவாவும் கொடுக்கல நெகட்டிவாவும் கொடுக்கல. காலேப், இவன் ஒருவன் மட்டும்தான் சரியான ரிப்போர்ட் கொடுத்தான். சரியான ரிப்போர்ட் ஆண்டவருடைய வார்த்தையின்படி சொன்னான். நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். 30வது வசனத்தை படிக்கும் போது 13வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான்.
இங்கே பார்க்கும் பொழுது காலேப் ஒருவன் தான் சரியான தேவனுடைய வார்த்தையின்படி ரிசல்ட் கொடுத்தான், ஒபினியன் கொடுத்தான். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் இந்த 3 விதமான ரிப்போர்ட்டை பார்க்கிறாரு. 1, 10 பேர் கொடுத்ததான உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் ஆஸ் இட் இஸ் அப்படியே கொடுத்த ரிப்போர்ட். யோசுவாவின் மௌனம், காலேபுடைய தேவனுடைய வார்த்தையின்படியான ரிப்போர்ட். இந்த 3 ஆண்டவர்களுக்கு பார்வையில் இருக்குது. கடைசியில் கர்த்தர் இந்த 3 ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். எதன் அடிப்படையில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார் பாருங்க. இப்ப வாசிம 14வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் வாசிக்கலாம்.
என் மகிமையையும் நான் எகிப்தின் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும்
கண்டிருந்தும்
என் சத்தத்திற்கு செவி கொடாமல் இதனோட 10
என்னை பரீட்சை பார்த்த
மனிதரில் ஒருவனும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை
காண மாட்டார்கள்.
எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியுடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே
அவனை சேர பண்ணுவேன்.
அவன் சந்ததியார்
அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். இப்ப கர்த்தர் சொல்றார், எனக்கு கோபம் ஓட்டினவர்கள் அப்படின்னாரு. யார் மேல் ஆண்டவருக்கு கோபம் வந்தது என்றால், தாங்கள் பார்த்ததையும் தாங்கள் விசாரித்ததையுமே முழுவதுமாய் நம்பி தேவனுடைய வார்த்தையை பின்னுக்கு தள்ளினவர்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது தெய்வ பிள்ளைகள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும். சில காரியங்கள் நமக்கு வந்து சூழ்நிலைகள் மேல் நம்ம வைக்கிற நம்பிக்கையை என்னைக்குமே நம்ம பெருசா நினைச்சிடறோம். சூழ்நிலைகளை நம்புவதை விட ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாய் நம்ப வேண்டும். எந்த சூழ்நிலைகளையும் ஆண்டவருடைய வார்த்தை மாற்றும். இன்னைக்கு நமக்கு சூழ்நிலைகள் நெகட்டிவா இருக்குது. பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து போற பாதையில் நெகட்டிவான சூழ்நிலைகள் இருக்கு. அந்த நெகட்டிவான சூழ்நிலைகளை ஒருபோதும் உங்க மைண்ட்ல அக்செப்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நான் ஒரு தேவ பிள்ளையானால் என் வாழ்க்கையிலே கர்த்தர் என்னைக்குமே என்னை கைவிட மாட்டார். இதில் நமக்கு தெளிவா இருக்கும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னைக்குமே என்னை கர்த்தர் கைவிட மாட்டார். நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னைக்குமே என்னை கர்த்தர் தோல்வியில விட மாட்டார். நான் ஆண்டவருடைய பிள்ளை, என்னைக்குமே என்னை நிந்தனையிலும் அவமானத்திலும் கர்த்தர் விட மாட்டார். நான் ஆண்டவருடைய பிள்ளை, அதனால கர்த்தர் எனக்கு என்னைக்குமே ஜெயத்தை கொடுப்பார். சூழ்நிலைகள் இன்னைக்கு ஒருவேளை மோசமா இருக்கலாம், காரியங்கள் வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் அது நிஜம் அல்ல. இவர் கொடுத்ததுலாம் ஆசிட்டிஸ் ரிசல்ட். ஆசிட்டிஸ் என்ன நடந்துச்சோ அப்படியே கொடுத்தாங்க. இவங்க மேலதான் ஆண்டவருடைய கோபம் வந்துச்சு. அதனால என்னைக்குமே நமக்கு என்னைக்குமே ஃபார்முலா என்பது தேவனுடைய வார்த்தை தான். நமக்கு ஃபார்முலா தேவனுடைய வார்த்தை தான். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நமக்கு நடப்பிக்கிற காரியம் கர்த்தருடைய வார்த்தை. இது என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் என்ன செய்கிறார் என்பதை வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும் இல்லையா. நம்ம அவருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் அப்பத்தை கேட்டால், தகப்பனிடத்தில் அப்பத்தை கேட்டால் அப்பத்தை தான் கொடுப்பார். மீனை கேட்டால் மீனு தான் கொடுப்பார். முட்டையை கேட்டால் முட்டையை தான் கொடுப்பார். மாத்தி கொடுக்க மாட்டார். என் ஆண்டவர் எனக்கு நல்லதையே செய்கிறவர், சரியானதை செய்கிறவர். அவருடைய வார்த்தை தான் ஃபைனல். அவருடைய வார்த்தைக்கு மாறாக சூழ்நிலையை அதிகமாய் நம்ம விசுவாசித்தால், அதை ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் நம்ம மேல கோபப்படுவார். தேவனுடைய வார்த்தையை விட சூழ்நிலையை அதிகமாய் நம்பாதிருங்கள். சூழ்நிலைகள் மாறும், தேவனுடைய வார்த்தை மாறாது. ஆமென். சூழ்நிலைகள் மாறும், எந்த நேரத்திலும் எதுவும் மாறும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் சூழ்நிலைகளை எதையுமே மாத்துவார் இல்ல. ஒரு தனி மனுஷனுக்காக கூட கர்த்தர் சூழ்நிலைகள் எதையுமே மாத்துவார். ஒரு மனுஷனுக்காக, தனி மனுஷனுக்காக தேசத்தின் சட்டங்களை மாத்துவார். ஒரு தனி மனுஷனுக்காக சூழ்நிலைகளை எதையுமே கர்த்தரால் திருப்ப முடியும். ஒரு தனி மனுஷனுக்காக தன் பிள்ளைக்காக கர்த்தர் எதையும் வேண்டுமானது எப்படி வேணாலும் செய்வார். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்பது மட்டும் ஒருபோதும் மாறாது. வசனத்தை விட சூழ்நிலைகளை நாம் அதிகமாய் நம்புவோமானால் அது ஆண்டவரை கோபப்படுத்தும். ஏழாவது கடைசி ஒன்று சொல்லி நான் முடிச்சார். 2 சாமுவேல் 6:6-7. 2 சாமுவேல் 6:6-7.
அவர்கள் நாகோனின் கலம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால்,
மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியால்
ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி
அதை பிடித்தான்.
அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவி நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார்.
இங்கே பார்க்கும் பொழுது ஊசா, அவன் அங்கு தேவனுடைய பெட்டியின் இடையிலே செத்தான் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஊசா, இவன் ஒரு நல்ல மனுஷன்தான். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்திய தேசத்திலே போய் மாட்டிக்கொண்டிருந்தது. அநேக ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது இந்த பெட்டி கொண்டு வரப்படுகிறது. தாவீது அதை எருசலேமுக்கு கொண்டு வருகிறான். அப்பொழுது இந்த அபிநதாபுடைய வீட்டிலிருந்து இந்த பெட்டியானது கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வரப்படும் பொழுது அந்த பெட்டியை ஒரு புதிய ரதத்தின் மேல் வைத்து, வண்டியிலே வைத்து ஓட்டிக்கொண்டு வருகிறார்கள். இது பேசிக்கா செஞ்ச தப்பு. ஆண்டவருடைய பெட்டி எதைக்குமே சுமந்துட்டு வரணும். உடன்படிக்கை பெட்டியை வண்டியில ஏத்தக்கூடாது. பைபிள் எங்கேயுமே கர்த்தர் அப்படி சொல்லல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உடன்படிக்கை பெட்டியை சுமக்க தான் சொன்னார், என்னைக்குமே வண்டியில ஏத்த சொல்லல. ஆனால் இப்பொழுது இந்த இடத்துல அந்த திட்டத்தை, அந்த காரியத்தை விட்டுட்டாங்க. சுமக்க வேண்டிய பெட்டியை வண்டியில ஏத்திட்டாங்க. அதை செஞ்சு பேசிக் தப்பது. இப்பொழுது இந்த ஊசா அதை நடத்தி கொண்டு வருகிறான். இரண்டாவது, இந்த பெட்டியை சுமக்க வேண்டியவர்கள் லேவியராகிய இஸ்ரவேல் கோத்திரத்தார் மட்டும்தான் அந்த பெட்டி பக்கத்தில் போடும். அவங்க தான் அதை சுமக்கணும். வேற யாருமே, மற்ற 11 கோத்திரத்தார் அதை சுமக்க கூடாது. லேவியர்கள் மட்டும்தான் சுமக்கணும், அதை சுமக்கணும். இரண்டாவது, லேவியர்கள் மட்டும்தான் சுமக்கணும். இந்த ஊசா லேவியனும் கிடையாது. இவன் நல்ல ஒரு மனுஷன், ஆனால் இவன் லேவியன் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பெட்டி கொண்டு வரப்படும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட இடத்திலே மாடுகள் மிரண்டு பெட்டி சாய பார்க்கும் பொழுது ஊசா போய் அதை பிடிக்கிறான். பிடிக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் அவன் மேல் வந்தது. இது எதை குறிக்கிறது கேட்டீங்கன்னா, அவனுக்கு அடாத காரியத்தில் அவன் தலையிட்டுட்டான். அவனுக்கு உரிய காரியம் கிடையாது. அந்த பெட்டியை அவன் தொடக்கூடாது, அது லேவியர் தான் தொடணும். ஆனா இவன் தொட்டுட்டான், அங்கதான் பிரச்சனை வந்தது. இது போல பைபிள் நிறைய சம்பவம் இருக்குது. சவுல், சாமுவேலுடைய நாட்களிலே பலி செலுத்துவது சாமுவேல் தீர்க்கதரிசி தான் செலுத்தணும். சாமுவேல் வர தாமதித்த பொழுது சவுல் பலி செலுத்தினான், ஆண்டவருடைய கோபம் மேல வந்துச்சு. அதே போல உசியா ராஜா இல்லையா தூபம் காட்டினான், கர்த்தருடைய ஆசாரிகளே தவிர வேற யாரும் தூபம் காட்டக்கூடாத இடத்துல உசியா ராஜா தேவாலயத்தில் இருந்து தூபம் காட்டினான், அங்கேயும் கர்த்தருடைய கோபம் உண்டு, அவன் குஷ்டரோகியானான். என்னைக்குமே பைபிள் நீங்க நிறைய உதாரணம் இருக்குது, தனக்கு அடாத காரியத்திலே ஒருவன் தலையிடும் பொழுது ஆண்டவருடைய கோபம் அந்த இடத்துல வெளிப்படும். நம்ம கவனிக்கணும், நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து போறோம், எந்த ஒரு விஷயமானாலும் சரி நமக்கு உரிய காரியத்தில் மட்டும்தான் நம்ம தலையிடணும். நமக்கு தேவன் நமக்கு ஏற்காத காரியத்தில் எல்லாத்திலையும் போய் ஒரு தேவ பிள்ளை தலையிட்டு இருக்க கூடாது. நமக்கு நியமிக்கப்பட்ட காரியத்தில் நம்ம தலையிடணும், நியமிக்காத காரியத்தில் எல்லாத்திலையும் போய் நான் செய்யறேன் நான் செய்யறேன்னு போய் நம்ம தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம தலையிட்டோம்னா ஆண்டவருடைய கோபம் அதுல வரும். நான் உனக்கு செய்ய சொன்னதை செய், நான் உனக்கு செய்ய சொன்னதுல போய் நீ தலையிடாதே. புரிதலா? நம்ம எப்பவுமே கவனமா இருக்கணும், சென்சிட்டிவா இருக்கணும். எனக்கு என் ஆண்டவர் எதை நியமித்திருக்கிறார், எதை செய்ய சொல்லிருக்கிறார், அதை செய்யறதுக்கே நமக்கு டைம் பத்தாது. ஒப்பனா சொல்ல போனா ஆண்டவர் நமக்கு சொன்னதை செய்யறதுக்கே நமக்கு டைம் சரியா இருக்கும். அதை விட்டுட்டு தேவையில்லாத காரியத்தில் போய் நம்ம தலையிட்டு உட்காந்துருக்க கூடாது. அப்படி வரும்போது ஆண்டவருடைய கோபம் மேல வரும். உனக்கு என்ன நான் சொல்லியிருக்கிறேன் அதை நீ செய், உனக்கு நான் செய்ய சொன்னதை நீ செய். அப்ப இந்த இடத்துல ஊசாவின் மேல் ஆண்டவருடைய கோபம் வந்ததுக்கு காரணம் அவன் செய்யத்தகாததை அவன் செய்தான். சவுல் அதே போல செய்து கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளானா, உசியா ராஜா அதே போல செஞ்சு கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளானா, இதெல்லாம் பைபிள் நடந்திருக்குது. அதனால என்னைக்குமே ஆண்டவர் எனக்கு நியமித்த காரியம் என்ன அதுல நீங்க தெளிவார்கள், அந்த காரியத்துல நீங்க முழு பலத்தோடு செய்யுங்க. ஆண்டவர் நமக்கு நியமிக்காத எல்லாத்திலையும் போய் ஒருபோதும் தலையிடக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவருடைய கோபத்தை தூண்டிவிடும். அதனால இன்னைக்கு நான் ஏழு விஷயத்தை சொன்னேன், ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடிய ஏழு காரியங்கள். இந்த ஏழு விஷயத்துக்கும் நம்மை விளக்கி ஆண்டவர்களுடைய கோபம் நம்ம மேல வராதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாம். Thank you, Jesus. Stotram. Stotram, ஆண்டவரே. கர்த்தர் பட்சிக்கிற அக்னி என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னி. ஆண்டவர் ஒரு பக்கத்தில் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுள்ளவராய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னாலும், அவரே தேவாலயத்தில் இரண்டு முறை, ஒரு முறை ஜபாலயத்திலும் ஒரு முறை தேவாலயத்திலும் கடும் கோபத்தோடு அவர் நடந்து கொண்டதை பார்க்கிறோம். கோபம் வரும், நியாயமான கோபம். ஆண்டவருக்கு வர்ற கோபம் எல்லாமே நியாயமான கோபம். அந்த கோபம் நம்ம மேல வரக்கூடாது. நம்ம தப்பு செய்யும் போது அவர் கோபப்படுவார். தேவ பிள்ளைகள் இந்த கோபத்திற்கு நம்ம விலகி இருக்கணும். ஆண்டவர் எந்த விதத்திலையும் கோபப்படுத்திடக்கூடாது. நம்ம பல நேரத்தில் தெரிந்து அல்ல தெரியாம கூட நம்ம அவரை கோபப்படுத்திடுறோம். இன்னைக்கு அதுக்காகத்தான் இந்த செய்தி. தெரிந்தோ தெரியாமலே கூட ஆண்டவரை கோபப்படுத்திடாதீங்க. எதுலாம் அவருக்கு கோபம் வரும் என்பதை நல்லா நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். முதலாவதாக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது அதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கொண்டே நீங்க காலதாமதப்படுத்திட்டீங்கன்னா ஆண்டவருடைய கோபம் வரும். மோசையின் விஷயத்தில் அப்படித்தான் நடந்துச்சு. அவனை கர்த்தர் அழைத்த பொழுது அவனை எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருக்கிறான், எனக்கு இது தெரியாது அது தெரியாது, அதுதான் கோபத்தை உண்டு பண்ணுச்சு. ரெண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்களின் மேல் ஆண்டவருடைய கோபம் வந்துச்சு. எப்பன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்த பொழுது. நமக்கும் பொருளாசை வந்தால் அந்த பொருளாசை ஆண்டவரை கோபப்படுத்தும், கோபப்படுத்தும். அதை நீங்க பொருளாசைக்கு நம்ம உட்படக்கூடாது. நம்மை கர்த்தர் எந்த லெவலில் வச்சிருக்காரு அதில் நம்ம சந்தோஷமா இருக்கணும். அல்லது நம்மகிட்ட அதிகமாக உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்ததுனால நம்மளை உங்களை அப்படியே அந்த லைனில் அப்டேட் பண்ணிட்டே லேட்டஸ்டாக கூட நம்ம நினைக்கக்கூடாது. நம்மகிட்ட இருக்கிறதுல நம்ம திருப்தியாக இருக்கணும். மூணாவதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்ததோடு இருந்த வாழ்க்கையை குறித்து வனாந்தரத்தில் வந்து கம்பேர் பண்ணாங்க. எகிப்தில் அது கிடைச்சது இது கிடைச்சது இப்போ கிடைக்கலன்னு முறுமுறுத்தாங்க. அது கோபத்தை உண்டு பண்ணுச்சு. நீங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளின் வாழ்க்கையோடு அவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து உங்களை கம்பேர் பண்ணி நீங்க முறுமுறுத்தீங்கன்னா உங்களுக்கு இருதயத்துல அவர் எண்ணம் வந்துச்சுன்னா அது ஆண்டவரை கோபப்படுத்தும். நாலாவது, மீரியாமின் மேலும் ஆரோனின் மேலும் ஆண்டவருடைய கோபம் வந்துச்சு. ஏன்? அவர்கள் மோசேக்கு விரோதமாக ஒரு சின்ன ஃபேமிலி இஷ்யூவை பப்ளிக் இஷ்யூவாக்குனாங்க. அது ஆண்டவருக்கு கோபத்தை படுத்துச்சு. என்னைக்குமே நம்ம பேசுற விஷயத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு காரியம் ஒரு தப்புன்னு நம்ம நேரடியாக பேசலாம், சொல்லலாம், ஆனால் அதை ஒரு பப்ளிக் இஷ்யூவாக நினைக்கும் பொழுது ஆண்டவர் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார், அவர் கோபப்படுவார். ஐந்தாவது காரியம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தார். பிலையாம் அவருடைய சபிக்க நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் போக வேண்டானார். ஆனாலும் அவன் இன்னும் ஒரு விசை அந்த வந்தவர்களை தங்க வைத்து இன்னொரு விசை கர்த்தரிடத்தில் அவன் விசாரிக்கிறான், ஆண்டவரே நான் போகட்டுமா, நான் போயிட்டு வரட்டுமா? அப்பொழுது ஆண்டவருடைய கோபம் அவன் மேல் வந்தது. ஒரு தடவை கர்த்தர் ஒன்று சொல்லிட்டார்னா திருப்பி திருப்பி அதுக்காக இன்ஸ்டன்ட் நீங்க ப்ரேயர் பண்ணக்கூடாது. திருப்பி திருப்பி ஆண்டவரே நான் ஒரு தடவை ஆண்டவரே கர்த்தர்கிட்ட போய் பார்கெயின் பண்ணிட்டு உட்காந்துருக்கக்கூடாது, அது கர்த்தருக்கு கோபம் வரும். ஆறாவது பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்திரத்திலே அவர்களை நடத்தி வந்த பொழுது கானான் தேசத்துக்கு வாசல்ல வந்த பொழுது வேவு பார்த்து 10 பேர் அவருக்கு கோபத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் சூழ்நிலைகளை தேவனுடைய வார்த்தையை பார்க்கிலும் அதிகமாய் விசுவாசித்தார்கள். அதனாலே கோபம் வந்துச்சு. இன்னைக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை எதுவோ அதுதான் உண்மை. சூழ்நிலைகள் மாறும், தேவனுடைய வார்த்தை மாறாது. சூழ்நிலைகளை நீங்க நம்பாதீங்க, தேவனுடைய வார்த்தையை விட சூழ்நிலைகளை நீங்க நம்பாதீங்க. அப்படி நீங்க நம்பினால் ஆண்டவர் கோபப்படுவார். ஏன் வார்த்தையை விட உனக்கு சூழ்நிலை முக்கியமான கர்த்தர் கோபப்படுவார். அதை செய்யக்கூடாது. ஏழாவதாக பார்க்கும் பொழுது தனக்கடாத வழக்கிலே நாம் தலையிடக்கூடாது. இங்கே பார்க்கும் பொழுது ஊசா என்ற மனுஷன், இவன் லேவியன் அல்ல, ஆனாலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை துணிந்து தொட்டான். அது ஆண்டவருக்கு கோபத்தை உண்டு பண்ணியது என்று பார்க்கிறோம். நமக்கு நியமித்த வேலையை மட்டுமே நம்ம செய்யணும், அதுக்கே நமக்கு டைம் சரியா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வேண்டாத காரியத்தில் எல்லாத்திலையும் தலையிட்டு உட்காந்துருக்க கூடாது. வேண்டாத எல்லாத்திலையும் நம்ம மூக்க நுழைச்சிட்டு இருந்தோம்னா ஆண்டவருடைய கோபம் வரும். இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படி செய்யறாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப தப்பான காரியம். நிறைய ஊழியக்காரர்களே பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்துருப்பார், அதை விட்டுட்டு வேற ஒரு காரியத்தில் போய் மூக்கு நுழைச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, வேற ஒரு காரியத்தில் போய் அவங்க தலையை நுழைச்சிட்டு இருப்பாங்க. அது தப்பான விஷயம். நமக்கு நியமித்தது தான் செய்யணும். அதை தாண்டி வேற ஒரு காரியத்தில் போய் இன்னொரு காரியத்தில் ஹெல்ப் பண்றேன் தங்களுடைய வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, அது தப்பு. ஆண்டவருக்கு அது கோபத்தை உண்டு பண்ணும், அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆகினாலே நமக்கு நியமிக்கப்பட்ட வேலையை நீங்க கரெக்டா நீங்க செய்யுங்க. உங்களுக்கு எதை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ அதை சின்சியரா செய்யுங்க. வேண்டாத விஷயத்துல என்னைக்குமே தலையிடாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உங்கள் இருதயத்தை புரிந்து கொள்ளும்படி இந்த மாலை நேரத்திலும் எங்கள் கண்களை திறந்ததற்காக ஸ்தோத்திரம். உங்களை கோபப்படுத்தக்கூடிய ஒரு 7 விஷயங்களை எங்களுக்கு காண்பித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த காரியங்களில் நாங்கள் உங்களை எந்த விதத்திலும் விசனப்படுத்தவோ கோபப்படுத்தி விடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நாங்கள் எப்பொழுதும் உங்களை சந்தோஷப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.